பிரியமானவர்களே, வேத ஆராய்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
எங்களை படைத்து காத்து பராமரித்து வருகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, எங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே, நீர் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தராயிருப்பதற்காக உமை துதிக்கிறோம் ஐயா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலேயும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களுக்குள்ளே கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு செய்த உதவிக்காக கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் பல குடும்பங்களிலே நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஐக்கிய சமயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னமும் ஆண்டவரே, நல்ல குடும்ப ஐக்கியங்களை வாஞ்சித்தும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த குடும்பங்களிலேயும் அன்பையும் ஐக்கியத்தையும் கொடுத்து, நேரங்களையும் வாய்ப்புகளையும் கொடுத்து, குடும்பங்கள் ஒன்று கூடியமை ஆராதிக்கக்கூடிய சமயங்களை அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்காக இந்த உலகத்திலே ஆண்டவரே, உடைய ஒரே பேரான குமாரனை மனிதனாய் நீர் அனுப்பி கொடுத்தீரே, அந்த உடைய மகா பெரிய இரக்கத்திற்காக கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாட்களிலேயும் பண்டிகை காலங்களை பற்பல விதமாய் ஆசரித்து வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, அதை அனுபவிக்கிறவர்களாக, உண்மையான கிறிஸ்து பிறப்பை கொண்டாட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாய் இதை கொண்டாட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் ராஜா, பண கஷ்டங்களிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மற்றவர்களைப் போல இணையாக நான் இந்த பண்டிகையை கொண்டாட முடியவில்லையே என்ற கவலையோடு இருக்கிறவர்களுடைய இருதயங்களிலே உம்முடைய சமாதானத்தை நீர் ஊற்றியறல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வெளிப்பிரகாரமான பகட்டான பண்டிகை முக்கியமல்ல, உம்மோடு கூட அனுதின உறவு முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள நீரே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் தங்கள் குடும்பத்தோடு இருக்க வாஞ்சித்தும் குடும்பத்தோடு வாழ முடியாதவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இருக்கிற இடங்களிலே உமக்கு சாட்சிகளாய் உம்முடைய சந்தோஷத்திலே கழிகூற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே, வைத்திய சாலைகளிலே சிகிச்சை பெற்று வருகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு தேவையான நல்ல சுகத்தை தாரும், நல்ல பலத்தை தாரும், எடுக்கிற சிகிச்சை பலனளிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, மிகவும் ஏழ்மையான நிலைமையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சில நாட்களிலே வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்காததினாலே மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய அனுதன தேவையை நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் காலங்களிலே மற்றவர்களுக்கு மனமிறங்கி சந்தோஷத்தோடு உதவி செய்த ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக எந்தெந்தும் வாழ நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்நாட்களிலேயும் நடைபெறப்போகிற திருமணங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே, அந்த திருமணங்களுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை நீர் உண்மையான ஆயத்தத்தோடு ஆராதனை வேலைக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனங்களின் அடிப்படையிலே குடும்பம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டவர்களாக தங்களை அதற்கு அர்ப்பணித்து குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்தரலும். ஆண்டவரே, இந்நாட்களிலே நடைபெறுகிற எல்லா சிறப்பு ஆராதனைகளும் நிகழ்ச்சிகளும் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாயிருக்க நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேறு எந்த நோக்கத்தோடாவது நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் என்றால் அதற்கு பொறுப்பாய் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவாய் உம்மை தங்கள் இரட்சகராக அறிந்து கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருட இறுதிக்குள்ளே செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டுமே என்ற ஏக்கத்தோடு முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாரும். ஒவ்வொரு நாட்களிலேயும் பலனை தாரும், வழிநடத்தலை தாரும். நிறைவாய் அந்த காரியங்களை முடித்து புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதித்தரலும் ஐயா. கர்த்தர்தாமே, அவர்கள் பிரவேசித்திருக்கிற புதிய ஆண்டை புதிய கிருபைகளினாலும் நன்மைகளினாலும் நிரப்பிக் கொடுக்க கெஞ்சுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற உம்முடைய வசனங்கள் மூலமாய் எங்களோடு பேசும். ஒவ்வொரு வேத ஆராய்ச்சி நேரமும் எங்களுக்கு அர்த்தமுள்ள நேரமாயிருக்கட்டும். எங்களுடைய குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதமான நேரமாய் அமையட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் 5 முதல் 12 வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். கவுனிங்கள் வாசிக்கிறேன். உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் 5-6 வசனங்கள். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என் மேற்பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. கேதாரின் கூடாரம் என்பது கருப்பு நிறமான ஆட்டின் தோலை கொண்டு செய்யப்பட்ட கூடாரங்கள். இந்நாட்களிலேயும் இப்படிப்பட்ட கருப்பு நிறமான கூடாரங்களை உடைய நாடோடி மக்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இங்கே மணவாட்டி தான் கருப்பு என்று சொல்லும்பொழுது அவளுடைய இனத்தை குறித்து அவள் சொல்லவில்லை. அவள் ஒரு யூத பெண்மணிதான். அவள் தனது கருப்பு நிறத்தை சொல்லுகிறாள். அவளுடைய குடும்பத்தார் சாலமோனுக்கு சொந்தமான ஒரு திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து பயிரிடுகிறவர்கள். எனவே அவளை அங்கே அந்த குடும்பத்தினர் வேலை வாங்கினார்கள். சூரிய வெயிலிலே அவள் கருப்பு நிறமானாள். அவள் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருந்தாள். கருப்பு நிறமும் அழகானதுதான். இருதயம் தேவனோடு சரியானதா இருக்கும்பொழுது கருப்பு நிறமும் அழகானதே. நம்முடைய தோலின் நிறம் என்ன என்பது முக்கியமானதல்ல, இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. சூரிய ஒளிக்கதிரும் கேடானதல்ல, ஆனால் அதிலே காணப்படும் அல்ட்ரா வயலட் கதிர்தான் நம்முடைய தோலை பாதிக்கும் பகுதியாய் இருக்கிறது. இந்த ஒளிக்கதிரானது மேகங்கள் வழியாகவும் கடந்து வந்து மேகமான நாட்களிலேயும் நம்முடைய சரீரத்தை பாதிக்கக்கூடியது. மேகமாகத்தானே இருக்கிறது, வெயில் அதிகம் இல்லையே என்று நாம் நினைத்தாலும் சூரிய கதிரின் அந்த பகுதி நம்மை பாதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் சூரிய ஒளி படக்கூடிய இடங்களுக்கு செல்ல வைத்தியர்கள் தடை விதிக்கிறார்கள். அந்த அல்ட்ரா வயலட் கதிர் இயக்கம் புற்றுநோயை ஏற்படுத்தவும் கூடும் என்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்று அநேக ஜனங்கள் தேவனுடைய பரிசுத்த சன்னிதானத்திற்குள்ளே வரும்பொழுது கூட தங்களை மூடிக்கொள்ளாமல் கடந்து வரலாம் என்று எண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே மூடப்படாத எவரும் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வர முடியாது. அதுவே நம்முடைய பாதுகாவலாய் இருக்கிறது. அவருடைய செட்டையினாலே மூடப்படுதல் என்பதன் மற்றொரு பொருள் இதுதான். தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வர நீங்களோ நானோ இயேசு கிறிஸ்துவின் நீதியினால் உண்டான ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை தரித்தவர்களாகவே வர வேண்டும். சரி, வெயிலினாலே பாதிக்கப்பட்ட அந்த கருப்பு நிற பெண்ணை சற்றே பார்ப்போம். அவளது சகோதரர்கள் சகோதரிகள் அவள் மேல் கோபமாயிருந்தபடினாலே அவளை காவற்காரியாக வைத்து விடுகிறார்கள். எனவே அவள் சொல்கிறது என்ன, எனது சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்க முடியவில்லை என்கிறாள். இதுதான் பிரியமானவர்களே அந்த மணவாட்டியின் நிலைமை. அவளுக்கு இயற்கையான அழகு உண்டு, என்றாலும் தன்னையே அவள் காத்துக் கொள்ள முடியாதவளாய் இருக்கிறாள். தன்னுடைய அழகை மேம்படுத்த அவளுக்கு நேரமில்லை. தலையை சீவி சிங்காரிக்க அவளுக்கு சமயமில்லை. முக அலங்காரம் செய்து கொள்ள அவளுக்கு வாய்ப்பில்லை. அவளுடைய அழகை அதிகரிக்க செய்யக்கூடிய எதையும் அவளால் செய்ய முடியவில்லை. கடினமான பணி செய்யும்படியாக குடும்பத்தின் மக்கள் அவளை கட்டாயப்படுத்தினபடியினாலே அவள் உதாசீனம் செய்யப்பட்டு ஒரு பெண்ணாய் இருக்கிறாள். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்திலே மனுக்குலம் அழகானதல்ல. சில வேளைகளிலே நாம் மிகவும் இனிமையான நல்ல பிள்ளைகளாய் இருப்பதனாலே தேவன் நம்மேல் அக்கறை கொள்கிறார் என்று தவறாக எண்ணுகிறோம். உண்மையில் நாம் அருவருக்கத்தக்கவர்களும் தவறான வாழ்க்கை வாழ்கிறவர்களும் கேடானவர்களுமாயிருக்கிறோம். நாம் இருக்கும் வண்ணமாய் அவரண்டை செல்லும்பொழுது அவரால் நேசிக்கப்படத்தக்கவர்களாக நாம் இல்லை. என்றாலும் அவர் நம்மை அழகான மணவாட்டியாக மாற்றப் போகிறேன் என்கிறார். இந்த அருமையான காட்சியைத்தான் எபேசியர் 5 நாம் படிக்கிறோம். திருச்சபையின் மேல் கிறிஸ்து கொண்டுள்ள அன்பே கணவனின் அன்புக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கவுனியங்கள் வாசிக்கிறேன். எபேசியர் 5 25-27 வரை. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவே நம்மை அழகுபடுத்துகிறவராயிருக்கிறார். அவரே நம்மை தம்முடைய மனவாட்டியாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார். எந்த கரை திரையும் இல்லாமல் குற்றமற்றவர்களாக மாசற்றவர்களாக அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். இந்த சூலமித்தியாள் சந்தித்த மெய்ப்பரிடத்திலே என்ன பேசுகிறாள் கவனிப்போம். உன்னத பாட்டு 1:7. என் ஆத்ம நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும், உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து தெரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன? இந்த மெய்ப்பன் வழக்கத்திற்கு மாறுபட்ட ஒரு மெய்ப்பனாய் காணப்படுகிறார். அவள் காணக்கூடிய எந்த ஆடுகளையும் அவரோட அங்கே காண முடியவில்லை. எனவே அவருடைய ஆடுகளை குறித்து ஒரு கேள்வியை எழுப்புகிறாள். இந்த மெய்ப்பன் தட்டி கழிக்கும் போக்குள்ள ஒரு மெய்ப்பனை போல தெரிகிறார். இங்கே மேல்மட்டமாக மட்டும் பாராமல் சற்றே ஆழமாக மிக முக்கியமான ஒரு கருத்தை கவனிப்போம். இயேசுவும் தன்னை ஒரு மெய்ப்பன் என்று கூறியிருக்கிறார். யோவான் 10:14-16 வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 10:14-16, நானே நல்ல மெய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். சூலமித்தியாள் கேள்வி எழுப்பினதைப் போலவே நாமும் மற்ற ஆடுகள், அதாவது அவருடைய மந்தையிலே இல்லாத ஆடுகளை குறித்து கேள்வி எழுப்புகிறோம். அவர்கள் நித்தியமாய் தொலைந்து போனவர்களா? தேவன் எப்படி தன்னுடைய ஆடுகளை தெரிந்து கொள்கிறார்? அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா, இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று நமக்குள்ளே கேள்விகள் எழும்புகின்றன. நம்மை சுற்றி இருக்கிறவர்களை குறித்து நாம் நியாயம் தீர்க்கிறவர்களாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிலே மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து கேள்வி எழுப்புவதற்கு பதிலாக நாம் அவருடைய ஆடுகளாயிருக்கிறோமா என்பதை குறித்த உறுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் சரியான ஒரு எண்ணம். இங்கே அந்த மெய்ப்பன் பதில் உரைக்கிறார். கவனியுங்கள், 1:8. ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. இன்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே கூறுவதும் இதுதான், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நம்முடைய ஆட்டுக்குட்டிகள் மேய்க்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அனைவருமே இந்த வட்டத்திற்குள்ளேதான் வருகிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் உணவு தேவை. 1 Peter 2:2 பாருங்கள், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இந்த வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருப்பது என்ன? மெய்ப்பொருளுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. கவனித்தீர்களா? மெய்ப்பொருளுடைய கூடாரங்கள் அண்டையில் விசுவாசிகள் தங்கள் மேய்ச்சலை பெற்றுக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். அந்த இடத்திலேதான் வழக்கத்திற்கு மாறாக பச்சை பசேலென புல் கிடைக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் உட்கொள்கிறவர்களாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று மற்றவர்களிடத்திலே நாம் சொல்ல முடியாது. முதலாவது நாம் வேத வசனங்களை நன்றாக உட்கொள்ள வேண்டும். பின்னர் அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படும் மணவாட்டி இன்று கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசிகளின் ஐக்கியமாகிய பல திருச்சபைகள் இன்று இந்த பணியை செய்ய தவறியதாய் காணப்படுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு விசுவாசியாயிருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே உங்களுடைய பங்கு என்ன என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒருவேளை ஒரு திருச்சபையின் தலைவராய் அல்லது போதகராய் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கலாம். உங்கள் திருச்சபை கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே என்ன பங்கு வகிக்கிறது? இதை குறித்து நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமானது. தொடர்ந்து 8 ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் என்ற ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்தையும் நாம் தெளிவாக அறிகிறவர்களாயிருக்க வேண்டும். அதாவது நான் அறியாத காரியங்கள் நான் அறிந்திருக்கிற காரியங்களை தொந்தரவு செய்கிறதாக கெடுக்கிறதாக இருக்கக்கூடாது. கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் அவர் மேல் பூரண நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா என்பதை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் அவரை சார்ந்து வாழ்கிறீர்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லக்கூடும் என்றால், நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாயிருப்பீர்கள் என்றால், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தெரிந்தெடுத்தலை குறித்து அப்போஸ்தலன் பவுல் தனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறவில்லை. எனவே நாமும் அறிந்திருக்கிற காரியங்களை அறியாத காரியங்கள் தொந்தரவு செய்யாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். இங்கே அதைத்தான் மெய்ப்பர் அந்த பெண்ணிடத்திலே கூறுகிறார். உனக்கு தெரியாததை குறித்து கவலைப்படாதே, உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு, அதுவே உன்னுடைய பொறுப்பு. வயதான நிலைமையிலே படுக்கையிலே இருக்கும் ஒரு பெண்மணி ஒவ்வொரு மாதமும் சுமார் 1000 மக்களோடு தொடர்பு கொண்டு வானொலியிலே கற்றுக் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேத பாட நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா என்று அறிமுகம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆம் பிரியமானுலே, அவர்கள் ஒரு உண்மையான ஊழியக்காரியாயிருக்கிறார்கள். நான் வீட்டிற்குள்ளேதானே இருக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் கலங்க தேவையில்லை. கடிதத்தின் மூலமாகவோ, SMS மூலமாகவோ, தொலைபேசி மூலமாகவோ, இன்டர்நெட் மூலமாகவோ, இமெயில் மூலமாகவோ நீங்கள் அனுபவிக்கும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களும் கேட்க அறிமுகப்படுத்தலாமே. வீட்டிற்குள்ளே இருந்து மற்றவர்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறவர்கள் தங்களுக்கு தெரியாததை குறித்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கவில்லை, தங்களுக்கு தெரிந்திருக்கிற காரியத்தை குறித்து அறிவிக்கிறவர்களாய் ஆசீர்வாதங்களை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியத்திலேயே தங்கள் நேரத்தை செலவு செய்கிறார்கள். இதைத்தான் அந்த பெண்மணி செய்யும்படியாக மீட்பர் அவளிடத்திலே கூறினார். மற்ற ஆடுகளை குறித்து நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க வேண்டாம், உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. யார் யாருக்கு வசனத்தை கொடுக்க முடியுமோ அதை நீ கொடுத்து விடு என்று கூறுகிறார். தொடர்ந்து உன்னை பாட்டு 1:9 பாருங்கள். என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டியிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். ஏற்கனவே நாம் முன்பு கூறியது போல பிரியமே என்று அழைப்பது மணவாளன் மணவாட்டியிடம் பேசுகிறார் என்பதை குறிக்கிறது. நேசரே என்று சொல்லும்பொழுது மணவாட்டி மணவாளனிடம் பேசுகிறார். இங்கே மணவாட்டியை பார்வோனுடைய ரதங்களிலே பூட்டியிருக்கிற குதிரைகளுக்கு ஒப்பிடுகிறார். மூசையும் இஸ்ரேல் ஜனங்களும் செங்கடல் அருகே வந்தபொழுது எந்த வகையிலேயும் அவர்கள் பின்னிட்டு திரும்ப முடியாதபடி பார்வோனின் ரதங்கள் வந்து கொண்டிருந்தன. இது பயங்கரமான ஒரு சேனை கூட்டம், அது ஒரு கண்கொள்ளா காட்சி. இங்கே மணவாளனும் மணவாட்டியின் அழகை குறித்து சொல்லும்பொழுது அவள் கண்கொள்ளா காட்சியாயிருக்கிறாள் என்கிறார். அவள் எந்த அழகு நிலையத்திற்கும் சென்று வரவில்லை, தன்னையே குறித்து அவள் அக்கறைப்பட்டுக் கொள்ளவில்லை. என்றாலும் அதிர வைக்கும் ஒரு இயற்கை அழகுள்ளவளாய் அவள் காணப்பட்டாள். அவள் பார்க்கும் காரியங்களை விவரிக்கிறார். கவுனிங்கள், 1:10-11 வசனங்கள். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது. வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். மணவாளன் எத்தனை நெருக்கமான வார்த்தைகளினாலே வர்ணிக்கிறார் கவனித்தீர்களா? ஆபரணங்களினாலே அவளை மூட விரும்புகிறார். ஒரு அன்பு உறவிலே தன் மணவாட்டியினிடத்திலே காணப்படும் அழகை மணவாளன் வர்ணிக்கிறார். திருமணமான சகோதரிகளே, உங்கள் கணவரின் கண்களை நீங்கள் கூர்ந்து கவனித்திருப்பீர்கள். அருமையான கணவன்மாரே, நீங்களும் உங்கள் மனைவியின் கண்களையும் கன்னங்களையும் காதுகளையும் கவனித்து புகழ்ந்திருப்பீர்கள். இங்கே மணவாளன் தன்னுடைய மணவாட்டியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் பார்க்கும்பொழுது மணவாட்டி திருச்சபை. அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மணவாளனாயிருக்கிறார். அவர் திருச்சபையிலே எந்த அழகையாவது பார்க்கிறாரா? நாம் அனைவரும் தொலைந்து போன, அவரை விட்டு தூரம் போன பாவிகளாய் அவர் நம்மை பார்க்கிறார். சூலமித்தியாள் தன்னுடைய அழகை குறித்து அக்கறையற்றவளாயிருந்தாலும் திருச்சபையின் அழகு அவளுடைய இயற்கை அழகிற்கு கூட ஒப்பிட முடியாததாய் இருக்கிறது. கிறிஸ்துவை கவரக்கூடிய எதுவும் நம்மிடத்திலே இல்லை. அவரிடத்திலே நாம் எதையுமே கொண்டு செல்ல முடியாதவர்களாய் இருக்கிறோம். அவரே எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இதே காரியத்தை இஸ்ரவேல் மக்களை குறித்து நாம் கூற முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய அவர் வந்தபோது, நீங்கள் உயர்ந்த ஜனங்கள், எகிப்தியர்களை காட்டிலும் சிறந்தவர்கள், எனவே நான் உங்களை விடுவிக்க வருகிறேன் என்று அவர் கூறவே இல்லை. அவர்கள் அப்படி சிறந்தவர்களும் இல்லை, அவர்களும் குறைவுபட்டவர்களாக சிறியவர்களாகவே இருந்தார்கள். நீங்கள் என்னிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தீர்கள், உண்மை உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் அவருக்கு உண்மையாக இல்லை, முற்றிலும் அவரை விட்டு தூரம் போனவர்களாக விக்கிரக வணக்கத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தேவனை விட்டுவிட்டார்கள், தேவனுக்கு தங்கள் முதுகை காட்டினார்கள், ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். அப்படியென்றால் தேவனை கவர்ந்து இழுத்தது எது? ஏன் அவர் அவர்களோடு தனது நேரத்தை செலவு செய்தார்? மோசேக்கு தேவன் கொடுக்கும் பதிலிலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 7:34 வசனத்தை கவனியுங்கள். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆம் பிரியமானுள்ளே, ஏன் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க சென்றார்? அதற்கான விடை அவருடைய அன்பும் அவருடைய கிருபையுமே. அவர்களுடைய இழந்து போன நிலைமை அவர்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ண அவரை ஏவியது. மட்டுமல்ல, ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு அவர் செய்த உடன்படிக்கையையும் அவர் நினைவு கூறுவேன் என்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தை குறித்து உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரு காரியத்தை அவர் செய்வேன் என்று கூறுவார் என்றால் நிச்சயமாக அவர் அதை செய்து முடிப்பார். நமது தூரம் போன கெட்டுப்போன நிலைமையை பார்த்து அவர் நமக்காக ஒரு ரட்சிப்பின் மார்க்கத்தை ஏற்படுத்தினார், திருச்சபைக்கான ஒரு வழியை வகுத்தார். பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படும்படியாக அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டியதை தவிர வேறு எதையுமே செய்ய வேண்டியதில்லை என்கிறார். நீங்கள் அவரை உங்கள் ரட்சகராக விசுவாசித்து அவர் மேல் பூரணமாய் உங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களா? பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் என்று மணவாளன் கூறுகிறார். இதைத்தான் பரலோக மணவாளனும் மணவாட்டியாகிய விசுவாசிகளுக்கு செய்ய போகிறார். எபேசியர் 5 இதை மிக தெளிவாக கூறுகிறது. கிறிஸ்து திருச்சபையை நேசித்தபடியினாலே அதற்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். இதற்காக கரைத்திரை இல்லாமல் அவருடைய வார்த்தையினாலே சுத்தம் பண்ணும்படியாக அவ்வாறு அவர் செய்தார். பிரியமானுள்ளே, கர்த்தருடைய வார்த்தை அற்புதமான ஒரு சோப்பு. நம்மை அவருக்கு முன் குற்றமற்றவராக குறையற்றவராக நிறுத்தும்படியாய் அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவரே நம்மை அவருக்கென்று பிரித்தெடுத்து வைக்கிறார். திருச்சபைக்கு என்ன ஆனது? அவரே நம்முடைய மீட்பர். அவரே நமக்கான விலைக்கிரயத்தை செலுத்தினவர். நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி அவருடைய நீதியை நம் வாழ்க்கையிலே கொடுத்தார். கிறிஸ்துவின் நீதியினாலே நாம் மூடப்பட்டவர்களாக தேவனுக்கு முன்னதாக ஏற்றுக்கொள்ளப்படும்படி முழுமையாக நிற்கச் செய்தார். இந்த மாபெரும் கிருபைக்காக கடைசியாக நீங்கள் எப்பொழுது அவருக்கு நன்றி செலுத்தினீர்கள்? ஐயோ, நான் மறந்து போனேனே என்று கூறுவீர்கள் என்றால் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து இப்பொழுதே, ஆண்டவரே, உம்முடைய மாபெரும் மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமை துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன், உமை வாழ்த்துகிறேன், உமை வணங்குகிறேன் என்று சொல்வோமா? இறுதியாக உன்னத பாட்டு 1:12 வசனத்தையும் கவனிப்போம். வாசிக்கிறேன், உன்னத பாட்டு 1:12. ராஜா தமது பந்தியில் இருக்கும் தன்னையும் என்னுடைய நளத தைலம் தன் வாசனையை வீசும். பந்தியில் இருக்கும் தனையும் என்பதை சில மொழிபெயர்ப்பாளர்கள் தனது ராஜ்யத்தை சுற்றி வரும் வரை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஒருவேளை மிகச் சரியாக நாம் அதை மொழிபெயர்க்க வேண்டுமென்றால் ராஜா தனது வட்ட மேஜையிலே அமர்ந்திருக்கும் வேளை வரை என்று குறிப்பிடலாம். வட்ட மேஜை என்பது ஆலோசனை சங்கத்தை குறிக்கவில்லை. தனது நண்பர்களோடு விருந்தினர்களோடு அவர் விருந்திலே பங்கு பெறும் வேளை வரை என்று கூறலாம். இந்த மொழிபெயர்ப்பு மிக முக்கியமானது. ஏனென்றால் இதன் ஆழமான அர்த்தமும் மிக முக்கியமானது. மணவாளன் அழைக்கப்பட்ட தனது முக்கியமான விருந்தினர்களை அந்த விருந்து சாலைக்கு கொண்டு வருகிறார். மணவாளனின் அழைப்பை ஏற்று விருந்து சாலைக்கு வந்தவர்களை குறித்து பின்னான சரித்திரத்திலே நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து பிறந்தபொழுது மலை நாட்டிலிருந்து மெய்ப்பர்கள் அவரது தொழுவத்திலே அவரை காண வந்தார்கள். கிழக்கத்திய தேசத்திலிருந்து ஞானிகளும் அவரை பார்க்க வந்தார்கள். அவ்வாறு வந்தவர்கள் பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம் ஆகிய காணிக்கைகளை படைத்தார்கள். தாவீதும் இந்த பந்தியை குறித்து சொல்லும்பொழுது சங்கீதம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று கூறியிருக்கிறார். மணவாளனாகிய இயேசுவோடு அவருடைய பந்தியிலே அமர்வது என்பது மிக ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். நீங்களும் அவருடைய பந்திக்கு வருவதற்கான அழைப்பு எப்பொழுதும் உங்கள் முன் இருக்கிறது. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிக்கிறோம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் ஏன் இயேசு கிறிஸ்துவோடு பந்தியிலே அமரக்கூடாது? அவரோடு ஏன் ஐக்கியம் கொள்ளக்கூடாது? அவரோடு பந்தியிலே அமரும் பொழுது அவர் மேல் இருக்கும் நளத தைலம் வாசனையை வீசிக்கொண்டே இருக்கும். அந்த வாசனைதான் கிறிஸ்துவின் வாழ்க்கை. இது எவ்வளவு அற்புதமானது இல்லையா? அதே வாசனை நம்முடைய வாழ்க்கையிலேயும் காணப்பட வேண்டும். அது எப்படி காணப்பட முடியும்? அவரோடு ஐக்கியம் கொள்ள கொள்ள அவர் மேல் இருக்கும் அந்த வாசனை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். திருச்சபைகளிலே திருவிருந்த ஆராதனை நேரம் மிக உன்னதமான ஒரு நேரம். உங்கள் வாழ்க்கையிலே அது ஒரு வெறும் சடங்காச்சாரமாய் இருக்கும் என்றால் அதில் எந்த ஒரு பயனும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறை திருவிருந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுதும் இயேசு உங்களுக்காக சிலுவையில் தொங்கியதை குறித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் நன்றிகளை ஏறெடுக்கும் நிமிடங்களாய் இருக்கட்டும். ஆண்டவரே, நானும் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லும் வேளைகளாய் இருக்கட்டும். அருமையான சகோதரனே சகோதரியே, கடைசியாக நீங்கள் எப்பொழுது கர்த்தரை நோக்கி ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கூறினீர்கள்? ஒருவேளை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே அவரை நேசிக்கலாம், ஆனால் அதை நீங்கள் அடிக்கடி வாயை திறந்தும் கூற வேண்டும். காலையிலே எழும்பியவுடன் ஆண்டவரே இன்று நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கூறுங்கள். மதிய வேளையிலே ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். மாலையிலேயும் ஏன் இரவு நேரங்களிலேயும் கூட உங்கள் இருதயத்தின் அன்பை வார்த்தையின் மூலமாய் அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவோடு ஐக்கிய பந்திலே அமருகிறவர்கள் அவருடைய வாழ்க்கையின் மனம் வீசும் வாழ்க்கை வாழ்வதோடு அவர் மேலுள்ள அன்பை அவரிடத்திலே தெரிவிக்கிறவர்களாயும் வாழ்வோம் என்றால் தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கும் உறவானது என்றும் துளிர் விட்டுக் கொண்டே இருக்கும் ஒரு உறவாய், என்றென்றைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு உறவாயும் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:5. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:5. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27. மீண்டும் கூறுகிறோம், 94-42-25-26-27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.